என்று இப்படி அப்பர் சுவாமிகள் இறைவனுடைய எண்குணங்களை அருமையாக தொகுத்து தந்திருக்கிறார் இந்த ஒரு பாட்டில். எனவே இந்த செய்திகளெல்லாம் ஆறாம் நூற்பாவிலே, அடுத்து ஏழாவது நூற்பா. ஏழாவது நூற்பாவிலே இப்போ ஆறாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து பாசம் அசத்து, பாசம் அசத்து, பதி சத்து, ரெண்டு கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. பாசம் உணர்வுரு, எனவே அசத்து உணர்வுருவாகிய பாசம் அசத்து, இறைவன் சத்து. உடனே மாணவருக்கு என்ன சந்தேகம் உண்டாகிறது, சரி இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டீர்கள், இந்த பசுவாகிய நாங்கள் இந்த ரெண்டுல எதை சேர்ந்தவர்கள், ஆன்மாக்கள், நாங்கள் சத்தா அசத்தா, அதை சொல்லவில்லையே. பாசத்தை சொன்னீர்கள், பதியை சொன்னீர்கள், பசுவாகிய உயிரினுடைய நிலை என்ன என்று மாணவர் கேட்கிறார். அதை ஏழாம் நூற்பாவிலே சொல்லுகிறேன். எனவே அதனுடைய ஒளிவு, அதனுடைய ஆறாம் நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக ஏழாம் நூற்பாவை அமைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆன்மா என்பது சத்தா அசத்தா என்பதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை? ஆன்மா சத்துமில்லை அசத்துமில்லை, இதுதான் அவர் சொல்லுகிற விடை. சத்துமில்லை அசத்தும் இல்லை. ஏன் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆன்மாவை சத்து என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் அதற்கு என்ன விடை சொல்லுவீர்கள்? ஏன் சத்து என்று ஆன்மாவை சொல்லக்கூடாது? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் நூற்பாவிலே? ஆறாவது நூற்பாவிலே சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்றும் மாறாதிருப்பது சத்து, என்றும் மாறாமல் இருப்பதுதான் சத்து, ஒருதன்மையாக இருப்பதுதான் சத்து. அந்த இலக்கணம் ஆன்மாவுக்கு பொருந்துமா? ஆன்மா என்றும் ஒருதன்மையாக இருப்பதா? இதுதான் பிறந்து இறந்து அல்லற்படுகிறது. எனவே பிறப்பு இறப்பு மற்ற நான்காம் நூற்பாவில் தான் எத்தனை அவத்தைகளை படித்திருக்கிறோம். கேவலாவத்தை சகலாவத்தை என்று பல அவத்தைப்படுகிற இந்த ஆன்மாவை எப்படி சத்து என்று சொல்ல முடியும்? எனவே ஆன்மா சத்து என்று சொல்ல முடியாது. சரி சரி, அதை விட்டு தள்ளுங்கள். அசத்து என்று சொல்லலாம் அல்லவா? சத்து இல்லாவிட்டால் அசத்து என்று ஏன் கொள்ளக்கூடாது ஆன்மாவை என்றால்? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்து அறிவற்றது, அசத்து அறிவற்றது. அசத்து என்றால் அறிவற்றதுதான் பாசம். ஆனால் ஆன்மாவை அறிவற்றது என்று சொல்ல முடியுமா? அது அறிவு உடைய பொருளாயிற்று, சித்து பொருளாயிற்று, அதை அசத்து என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே ஆன்மா அசத்தும் அன்று சத்தும் அன்று. ஆனால் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது? இந்த சத்து அசத்து இரண்டையும் அனுபவிக்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஆன்மாவுக்கு. சத்தோடு சேர்ந்து சத்தாகிய இறைவனையும் அது அனுபவிக்கக்கூடியது, அசத்தாகிய இந்த உலகத்தை சார்ந்து உலக போகத்தையும் அது அனுபவிக்கிறது, சிவபோகத்தையும் அனுபவிக்கிறது. ரெண்டு திறனும் ஆன்மாவுக்கு இருக்கிறது. உலகம் என்பது அனுபவித்தற்கு உரியதுதான். உலகம் என்பது போக பூமி, நுகர்வதற்கு உரிய இடம். எனவே உலகம் என்பது அனுபவிப்பதற்கு உரியது. சரி, இறைவன் அவனும் அனுபவிப்பதற்கு உரியவன். ஏனென்றால் அவன் இன்ப வடிவமாக இருக்கிறான். எனவே இறைவனும் இன்பத்தை தருகின்றவனாக இருக்கிறான், உலகமும் இன்பத்தை தருவதாக இருக்கிறது. இந்த இரண்டும், அதாவது உலகமும் இறைவனும் ஒன்றை ஒன்று அனுபவிக்குமா? உலகம் இறைவனை அனுபவிக்குமா? உலகத்திற்கு அறிவு கிடையாது, பாசத்திற்கு அறிவு கிடையாது. சரி, இறைவனுக்கு அறிவு இருக்கிறதே, அவன் உலகத்தை அனுபவிக்கிறானா? அவன் உலகத்தை அனுபவிப்பது இல்லை. ஏன் அனுபவிக்க கூடாது? அறிவு இருக்கிறதல்லவா, ஏன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான் இறைவன்? அனுபவித்தல் என்றால் என்ன? அதாவது புதிதாக ஒன்றை அறிகிற போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. புதிதாக ஒன்றை புதிதாக அறியும் போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. அப்படி இறைவன் எதையாவது புதிதாக அறிகிறானா? அவன் அன்று தொட்டே அனாதியாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறானே. இதுவரை அவன் அறியாமல் இருந்து எதையாவது அறிந்து அறிகிறானா? இல்லையே. எனவே அவன் அனுபவிக்க மாட்டான். இன்னொன்று, அனுபவித்தல் என்றால் ஒரு வரையறைக்கு உட்பட்ட பொருளை, இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்ட பொருளை, அதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தோம், ஏகதேச பொருளை, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பொருளை சுட்டி அறிந்து, அறிந்தால்தான் அனுபவிக்க முடியும். இது இன்னது என்று சுட்டறிவினால் அனுபவித்தல் உண்டாகும். எனவே அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு எதிராக பொருள் இருக்க வேண்டும். அனுபவித்தல் நிகழ வேண்டுமானால் எதிரே பொருள் இருக்க வேண்டும். அப்படி இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு வேறாக, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது இருக்கிறதா? அவன் சுட்டி அறிந்து அனுபவிக்கும்படியாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? இறைவனுக்கு அப்பால், இறைவனுக்கு எதிரிலே, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது உண்டா? இல்லை. எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கியிருக்கின்றனவே. எல்லா பொருள்களும் அவனுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிற போது சுட்டறிவு என்பது அவனுக்கு கிடையாது. சுட்டறிவு இறைவனுக்கு இல்லை. சுட்டறிவு இருந்தால்தானே அனுபவிப்பதற்கு. எனவே உயிர்கள்தான் உலகப் பொருள்களை, ஏகதேச பொருள்களாகிய உலகப் பொருள்களை சுட்டி அறிந்து அனுபவிக்கிறது உயிர்தான். எனவே உலகமும் இறைவனை அனுபவிக்காது, இறைவனும் உலகத்தை அனுபவிக்க மாட்டான். ஆனால் இந்த இரண்டுமே அனுபவிப்பதற்குரிய பொருள்களாக இருக்கின்றன. அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய மூன்றாவது பொருள் ஒன்று இருக்கிறது. போகப் பொருள் இருக்கிறது. அப்படியானால் அனுபவிப்போன் ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு நல்ல அலங்கார மெத்தை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை அனுபவிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று அனுமானத்தினாலே சொல்லலாமே. எனவே போகப் பொருளை பார்த்தால் அனுபவிப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் அனுமானத்தாலே துணியலாம். எனவே உலகமும் போகப் பொருள், இறைவனும் போகப் பொருள். இந்த இரண்டு போகங்களையும் அனுபவிப்பதற்கு உரியவன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் ஆன்மா என்று இந்த ஏழாம் நூற்பாவிலே கூறுகிறார். எனவே அவனை, அந்த ஆன்மாவை சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத்து என்றும் சொல்லக்கூடாது. ஆனால் இரண்டையும் அறிந்து அனுபவிப்பவனாக இருக்கிறான். எனவே சத சத்து, சதசத்து என்ற பெயராலே அவனை குறிப்பிடலாம். சதசத்து, சதசத்தை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சத்து அசத்து. எனவே அதற்கு என்ன விளக்கம்? அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது ஆன்மா, அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது. ஆனால் அசத்து அன்று. ஆன்மா அசத்தோடு கூடினால் அசத்தாக இருக்கும், சத்தோடு கூடினால் சத்தாகவே இருக்கும். இப்படி இந்த இரண்டு தன்மையும் ஒரு பொருளிடத்தில் இருக்க முடியுமா? இரண்டு தன்மை. இப்ப தவளை இருக்குல்ல, தவளை முதலை, நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும், ரெண்டுக்கும் அதற்கு திறன் இருக்கிறது, ரெண்டுக்கும் ரெண்டிலையும் வாழும். அதுபோல இந்த ஆன்மா உலகத்திலேயும் கூடி வாழும், இறைவனையும் கூடி வாழும். இப்போ அசத்தாகிய உலகத்தை எப்படி அறிந்து அனுபவிக்கிறது ஆன்மா? அசத்தாகிய உலகத்தை எதனாலே அறிகிறது? அசத்தாகிய உலகத்தை எதனால் அறிகிறது? எனவே அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிகிறது. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அறிந்து என்ன செய்கிறது? அசத்தினிடத்திலேயே அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி அதையே சத்துக்கு சொல்லுகிற போது சத்தை, சத்தாகிய சிவத்தை எப்படி அறிகிறது? ஆமா, சத்தாகிய திருவருளால் பதிஞானத்தால், சத்தாகிய திருவருளை, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து அந்த சத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. ஆகவே ஆன்மா எதை சார்ந்தாலும் எதை அறிந்தாலும் அதனிடத்திலே அழுந்தி அனுபவிக்கும். எனவே ஆன்மாவுக்கு இரண்டு சார்புகள், அசத்தாகிய உலகம் என்ற சார்பு, சத்தாகிய இறைவன் என்ற சார்பு. இந்த இரண்டு சார்புகள், இந்த சார்புகளை ஆன்மா பெறுகிறபோது அவற்றின் தன்மையை பெறுகிறது. சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது ஆன்மா, சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பினுடைய தன்மையை பெற்று நிற்கிறது. அதே போல இறைவனை சிவத்தை சாருகிற போது சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக பெறுகிறது, சிவமாம் தன்மையை பெறுகிறது. அந்த சிவத்தின் தன்மையாகிய ஒரு தன்மை என்றும் மாறாதிருக்கிற தன்மையை ஆன்மா பெறுகிறது. இப்படி எதை எதை சாருகிறதோ அதன் அதன் வண்ணமாகவே இருக்கிறது ஆன்மா. இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் என்ற தன்மை ஆன்மாவுக்கு உரிய சிறப்பு இயல்பு, எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிய சிறப்பு இயல்பு. இந்த இரண்டு சார்புகளிலே ஒன்று இயற்கையான சார்பு, இன்னொன்று செயற்கையான சார்பு. எது இயற்கையான சார்பு ஆன்மாவுக்கு? இறைவனோடு, சத்தாகிய இறைவனோடு சார்ந்து இருப்பதுதான் ஆன்மாவுக்கு உரிய இயற்கையான தன் இயற்கையான இயல்பு, அதுதான் இயற்கையான சார்பு. ஏனென்றால் ஆன்மா சித்துப்பூர்வ, எனவே சித்தாகிய ஆன்மா தன்னை போல சித்தாக இருக்கிற சிவபெருமானை சார்ந்து வாழ்வதுதானே இயற்கை. அப்படி இல்லாமல் இந்த சித்தாகிய ஆன்மா ஜடமாகிய வேற்று இனமாகிய தன் இனமல்லாத உலகத்தை சார்ந்து வாழுவது அதற்கு செயற்கையான நிலை, அது செயற்கையான சார்பு தான். ஆனால் நமக்கு எந்த சார்பு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது? இந்த ரெண்டு சார்புல இறைவனை சார்வதா? ஏதோ இறைவனை பற்றி இப்போது அறிகிறோமே, அந்த அளவுக்கு தான் இருக்கிறோமே தவிர இறைவனை சார வேண்டும் என்ற எண்ணம் எங்க வருகிறது? எனவே இறைச்சார்பு நமக்கு கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? திருவுற்பயன் விடை கூறுகிறது, தித்திக்கும் பால்தானும் கைக்கும், தித்திக்கும் பால்தானும் கைக்கும். எப்பொழுது? நாக்கில பித்தம் இருக்கிற வரை, நாக்கில பித்தம் இருக்கிற வரை இனிப்பான பால் கசப்பாகத்தான் தோன்றும். எப்போது பால் இனிக்கும்? அந்த பித்த நோய் நீங்கினால். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற மலம் நீங்கினால்தான் இந்த உலக சார்பு கசக்கும், அப்போதுதான் உவர்ப்பு உண்டாகும். இது எத்தனாவது நூற்பா? ஏழு. நம்ம திருமுறையில ஏழாவது எது? சுந்தரர் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எங்க வாழ்ந்தார்? அவர் பிறந்து வளர்ந்தது எங்க? திருநாவலூர் பிறந்தது, ஆனால் திருவண்ணைநல்லூரிலே வளர்ந்தார். அரசர், அரசருடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். ஆரூரர் என்ற பெயரை உடையவர், அந்தனர் குலத்திலே. அவர் தன்னுடைய உண்மையான சார்பை அறியாமல் உலக சார்பிலேயே வளர்கிறார். அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இறைவனே வருகிறார். எந்த நேரத்தில்? அவருடைய நல்ல முக்கியமான தருணத்தில், திருமண மண்டபத்துக்கே வருகிறார். வந்து, நீ என்னுடைய அடிமை, என்னுடைய இசைவி பெறாமல் நீ எப்படி இந்த திருமணத்தை செய்ய முடியும் என்கிறார். இதை கேட்டு அவர் கொதித்து போய் விடுகிறார் சுந்தரர். நான் யாருக்கு அடிமை இல்லை என்று அவர் சாதிக்கிறார். உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா கொடுத்த அடிமை ஓலை, அடிமை சீட்டினிடம் இருக்கிறது எங்கே குடி என்று கேட்டு வதை கோபத்தோடு கிழித்து போட்டு விட்டார் ஆரூரர். உடனே அவர் என்ன சொல்ல, இதற்கு மூல ஓலை நான் உனக்கு இழைத்தவனா, மூல ஓலை என்னிடம் வைத்திருக்கிறேன், அதை காட்டுனார், உன்னிடம் காட்டுவேனா, வா சபைக்கு வா, வழக்கு மன்றத்துக்குதான் காட்டுவேன் என்றார். பிறகு அங்கே காட்டி அந்த ஊர் சபையார் தீர்ப்பளித்தார்கள், அடிமைதான் இவருக்கு, நீ அடிமை. உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது, நான் இந்த ஊர்க்காரன்தான் என்று அழைத்து கொண்டு போய் திருவண்ணைநல்லூர் கோயிலிலே அங்கே மறைகின்றார். அப்போதுதான் இவருக்கு தன்னுடைய சார்பு, உண்மையான சார்பு சுந்தரருக்கு விளங்குகிறது. ஆக அத்தா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன், இத்தனை நாளும் மறந்திருந்தார், ஆனால் என்ன பாடுகிறார், உன்னையல்லாமல் நான் யாரை நினைப்பேன். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, திருவதிகைக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவதிகை, அது நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் உழவார பணி செய்த இடமல்லவா திருவதிகை, அந்த ஊர் மண்ணை மிதிப்பதற்காக அஞ்சுகிறார் சுந்தரர். ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே தங்குகிறார் அடியார்களோடு இரவு நேரம். அப்போது இறைவனே ஒரு கிழவராக வந்து அவருக்கு பக்கத்திலே படுக்கின்றார். படுத்து தன்னுடைய காலை நீட்டி வேண்டுமென்றே சுந்தரருடைய தலையிலே மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்துவிட்டது, ஐயா உம்முடைய கால்கள் என் தலைமையில் படுகின்றனவே என்றார். ஆமா, எனக்கு மூப்பு ஆகிவிட்டதல்லவா, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று சொன்னார். சரி என்று சுந்தரர் கொஞ்சம் தள்ளி படுத்துக் கொண்டார். பிறகு மறுபடியும் அந்த கிழவேதியர் தன்னுடைய காலை நீட்டி தலையில மிதித்தார். உடனே சுந்தரருக்கு கோபம் வந்துவிட்டது, யாரையா நீர், எங்கிருந்து வருகிறேன் என்று ஒரு அதட்டி கேட்டார். என்ன ஆரூரா, என்னை தெரியவில்லையா என்று சொல்லி மறைந்தார். அப்போது பாடிய பதிகம்தான், தம்மானை அறியாத சாதியார் உளரே, ஆக தம்முடைய தலைவனை அறியாத இயல்பினர் உண்டோ, இருக்கிறார்கள், நாமெல்லாம் அந்த சாதியார் தான், நம்முடைய தலைவனை, ஆமா நம்முடைய சார்பை அறியாத நிலையிலதான் இருக்கிறோம், தம்மானே அறியாத சாதியார் உளறி. அந்த பாட்டிலேயே நடுவுல அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயே, அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், உன்னை அறியாமல் இருந்துவிட்டேனே என்று வருந்தி பாடுகிறார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை. ஆக உலகச் சார்பு, இறை சார்பு, இறைவன், இந்த இரண்டிலே இறைவன் என்ற சார்புதான் நமக்கு உரியது என்ற கருத்தை விளக்குவதனாலேதான் இந்த ஏழாம் நூற்பாவிலே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைத்து மெய்கண்டார் இந்த கருத்தை அமைத்திருக்கிறார் என்று இப்படி ஒவ்வொரு திருமுறைக்கும் இங்கே ஒவ்வொரு நூற்பாவை பொருத்தி பார்க்கலாம். அவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார் மெய்கண்டா. எனவே இன்னும் நூற்பாவுக்குள்ளே போகலையே.